கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகடுவதாக. இந்த வாழ்த்துக்களோடு நான் பெங்களூரிலிருந்து வரும்போது அநேக சகோதரர்களுக்கு வர முடியாத காரணத்தினாலே அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை என்னோடு சொல்லி அனுப்பினார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் எங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு நம்முடைய பாடத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராகிய சர்வலவல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நேரம் முழுவதுமாக உங்களுடைய கிருபையின் மத்தியில் இருந்து எங்கெங்கிருந்து எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து சபையாக குடும்பமாக சேர்ந்து உமை தொழுது கொள்ள பிரிதான வாய்ப்பை தந்த தயவிற்காக நன்றி எடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட அடியேன் பேசும்போது அடியனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உங்களுடைய ஆவின் அனுக்கிறத்தை நீர் கட்டளையிட்டு நீர் பேசிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கேட்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் அதிக பிரயோஜனமாக கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததுமான யாவற்றின் சமூகத்தில் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பொறுப்பாக தொட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடமானது கிறிஸ்துவுக்கு முன்னோடி என்ற தலைப்பிலே மத்தியிலே பேச ஆசைக்கின்றேன். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 1:76-77 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
அழகனே, உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உறக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய்.
இங்கே யோவான் ஸ்நானகரை பற்றி தேவன் சொல்லிய வார்த்தைகள் இது. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று அங்கே சொல்லுகிறார். இங்கே யோவான் ஸ்நானகன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவரே நம்முடைய இரட்சகர் என்றும் இவரே நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மெஸ்ஸியா என்றும் இவரே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பவர் என்றும் உலகத்தை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்றும் அறிமுகப்படுத்தும்படியாக தேவன் அவரை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். பொதுவாக தேவன் அவருடைய ஊழியத்திற்கு ஒருவரை தெரிந்து கொள்ளும் போது அவர்களை எவ்விதமாக தயார் செய்கிறார், தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு ஒருவரை தெரிந்து கொள்ளும் போது அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில அனுபவங்களை கொடுத்து அவர் தெரிந்து கொண்ட பிறகு அவருக்கு சில அனுபவங்களை குறித்து தேவன் தான் தெரிந்து கொண்ட வேலையை அவர்கள் மூலமாக செய்கிறார். இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அநேக அனுபவங்களை கொடுத்தார். ஆபிரகாமை அழைத்த பிறகு அவருக்கு அநேக அனுபவங்களை கொடுத்தார். இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்றும் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் பெயரை பெற்றுக்கொண்டார். அவருடைய விசுவாசமானது தன்னுடைய ஒரே பெயரான குமாரனையே தேவனுக்கு பலி கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. இந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் உயர்வதற்கு காரணம் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள். இவ்விதமாக தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறவர்களாக அவர்கள் அமைகிறார்கள். அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே தேவன் அவருடைய வேலைக்காக அவரை தெரிந்து கொள்ளும் போது மோசேக்கு அவர் பிறக்கும் போதே அவருக்கு மரண அபாயம் இருந்தது, மரண ஆபத்து அவருக்கு இருந்தது. அவருடைய தாய் அநேக நாட்கள் அநேக மாதங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை வீட்டிலேயே வளர்த்தார்கள். பிற்பாடு அந்த மரண தண்டனையை விதித்த அந்த பார்வனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தையானது வளர்க்கப்பட்டது. அவருடைய தாயே அந்த குழந்தையை வளர்த்தார்கள். 40 வருட காலம் பார்வனுடைய அரண்மனையில் அவர் வளர்ந்தார். அநேக அனுபவங்களை தேவன் அவருக்கு அந்த அரண்மனையிலே கொடுத்தார். அதற்கு பிற்பாடு 40 வருடம் அவர் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனாக இருந்து அதிலே தேவன் அவருக்கு அநேக அனுபவங்களை கொடுத்தார். இந்த அனுபவங்களை பெற்ற பிறகு தேவன் அவரை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக தேவன் அவருடைய ஊழியத்தை அவருக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இதில் கூட தேவன் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறார். தேவனுடைய கையிலே அவருடைய ஊழியக்காரர்கள் குயவனின் பாத்திரம் போல இருக்கிறார்கள். தேவன் அவர்களை அவருடைய ஊழியத்திற்கு ஏற்றார் போல அவர்களை வடிவமைக்கிறார். அதே போல புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அநேக அனுபவங்களை தேவன் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே கொடுத்தார். அதன் மூலமாக தேவன் மேலே அவருக்கு அளவு கடந்த ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியத்தின் மூலமாக தேவன் அவரை தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய ஊழியத்திலே எடுத்து தேவன் பயன்படுத்தினார். இதே போல யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்திலே தேவன் கொண்டு வரும்போது யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அருமையான பெற்றோர்களை தேவன் கொடுத்தார். அவர்களை பத்தி நாம் படிக்கும் போது லூக்கா 1:6
அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்களாய் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் தேவனுக்கு முன்பாக. இந்த எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைங்க. சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு அருமையான பேர். அவங்க தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள், நீதி உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள். இப்பேற்பட்ட அருமையான ஒரு பெற்றோரை யோவான் ஸ்நானகனுக்கு தேவன் கொடுத்தார். இவர்கள் மத்தியிலே யோவான் ஸ்நானகனானவர் வளர்க்கப்பட்டார். வளர்க்கப்படும் போது அந்த சிறு வயதிலிருந்தே அவர் எலிசபெத்துடைய அந்த வயிற்றில் இருக்கும் போதிருந்தே என்ன ஒரு காரணத்திற்காக தேவன் இவரை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார், உலகத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார் சிறு வயதிலிருந்து. பொதுவாக குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஆழமாக பதியக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தாயினுடைய வயிற்றிலேயே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி யோவான் ஸ்நானகன் சிறு வயது முதற்கொண்டே நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணமானது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. யோவான் ஸ்நானகன் வளரும் போது இதே ஒரு எண்ணத்திலே அவர் வளர்ந்தார். யோவான் ஸ்நானகனை பற்றி அதிகமான காரியங்கள் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலிருந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திற்கு அவர் போகும்போது தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை எண்ணி பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டார். அவர் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டார் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்காகவும், அவரை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவும் தன்னை தயார் செய்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை அவர் எண்ணி பார்க்கும் போது இந்த அளவுக்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டுமேயானால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த தகுதிகள் எனக்கு இருக்க வேண்டும், அவரை அறிமுகப்படுத்த அந்த தகுதி எனக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணி இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய அந்த ஒரு மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தார், அந்த நிலையிலிருந்து அவர் தன்னை தானே வெறுமையாக்கி 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 அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் ஸ்நானகன் அதை நினைத்து பார்க்கும் போது இப்பேற்பட்ட ஒரு பெரியவரை நான் அறிமுகம் செய்ய வேண்டுமே ஆனால் நான் என்னை எந்த அளவுக்கு தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் கூட நாம் ஒருவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தகுதிகள் நமக்கு வேணும். இங்க இந்த தூத்துக்குடி பகுதியில இந்தியாவின் பிரதமரை எடுத்து வந்து நம்ம இங்க இந்த ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அதற்குரிய தகுதிகள் இருந்தால் மாத்திரம்தான் அவரை வரவேற்க முடியும், அவரை அறிமுகப்படுத்த முடியும். அதுபோல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய அந்த ஒரு ஒரே பேரான குமாரனை அறிமுகப்படுத்த வேண்டுமே ஆனால் அந்த தகுதிகள் வேணும். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அந்த அளவுக்கு தாழ்த்தக்கூடிய மனப்பக்கம் இருக்கிற ஒருவர் தான் அவரை வரவேற்க முடியும். இதை எண்ணி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு அங்கே வனாந்தரத்திற்கு சென்றதாக பார்க்கிறோம். இப்படியே தேவன் புதிய சிருஷ்டிகளாகிய நம்மை கூட தேவன் அழைத்திருக்கிறார். நாம் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு சத்தியத்திற்கு சாட்சியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக தேவன் நமக்கு பல பாதைகளை வைத்திருக்கிறார். பெரும் பாதையான ஒரு பாதை இருக்கு இந்த உலகத்தில், அதே போல நெருக்கமான ஒரு வழி இருக்கிறது. இந்த நெருக்கமான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெருக்கமான பாதையில நாம் செல்லும் போது நீதிமொழிகளில் அங்க ஞானி சொல்லுகிறது போல நமக்கு அந்த பலவானை பார்க்கலும் சாந்த குணம் உள்ளவன், உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனத்தை அடக்குகிறவன் அப்படின்னு சொல்றார். அதே போல இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மேலான சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நமக்கு இந்த மனதை அடக்கக்கூடிய ஒரு தன்மை மிக முக்கியமாக இருக்குது. இந்த மனதை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையை வனாந்தர வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார். அதே போல இங்க எந்த அளவுக்கு அவருடைய தகுதிகளை அவர் ஏற்படுத்திக் கொண்டார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே யோவான் சொன்ன வார்த்தை உங்களுடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதுக்கு கூட, அந்த பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு தகுதிகள் அல்ல, தகுதி கிடையாது. நான் ஆதாமனுடைய சந்ததியாக இருக்கிறேன். ஆதாமுடைய சந்ததியில ஆதாமுக்குள் பிறந்த ஒரு பாவி உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் தகுதி இல்லாதவனாக நான் இருக்கிறேன் சொல்லி அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்தி கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை அவர் எண்ணி பார்க்கும்போது அவரை வரவேற்பதற்கு எனக்கு எந்த அளவுக்கு தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அவர் தன்னை வடிவமைத்துக் கொண்டதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போல இங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய பாடமே புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் பிரசங்கிக்க வேண்டுமேயானால், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சத்தியங்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டுமேயானால் நாம் நம்மை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க அவருடைய வாழ்க்கையை அங்கே அநேக காரியங்களில் தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜீவியம் அது மிகவும் அவசியமாக இருந்தது. அதே போல இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கக்கூடிய நமக்கு ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதும் தியாகம் செய்வதும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யும் போது யோவான் ஸ்நானகன் தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு கனத்தையோ ஒரு பேரையோ புகழையோ யோவான் ஸ்நானகன் எதிர்பார்க்கவே இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்வதை மாத்திரம் அவர் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார். அன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாம், அதே போல சாமுவேல், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது, மோசே இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது, இவர்களுக்கு தேவன் தரக்கூடிய அந்த மகிமை மேன்மை என்ன என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மேன்மையை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வேலையை சரியான முறையில் அவர்கள் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல. தேவன் நம்மை அழைக்கும் போதே நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பரிசையும், கொடுக்க போகிற அந்த பரிசையும், அதனுடைய மகிமையும் முன்னதாகவே தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு நேரோவே தேவன் நமக்காக வைச்சிருக்கிறார். பாருங்க அந்த தெய்வீக திட்டத்தை நம்ம பார்த்தோம்னா, பாருங்க இங்க தேவனுடைய திட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஓகே, நமக்கு தெரிந்ததுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். அநேகமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு படம், அதாவது தேவன் வைத்திருக்கக்கூடிய அவருடைய திட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த பிளேன் பார்க்கும்போது, ஆர் பிளேன் இருக்குது, உலக ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமை, என் பிளேன் இருக்குது, ஐயர் பிளேன், என் பிளேன், ஆதாமை தேவன் சிருஷ்டித்த நிலைமை, அதுக்கப்புறம் என்ன பிளேன் இருக்குங்க, என் பிளேனுக்கு மேல எம் பிளேன் வச்சிருக்கார் தேவன், எம் பிளேனுக்கு மேல எல், எல்லுக்கு மேல கே. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த எம் பிளேன்ல துவங்கக்கூடிய இந்த நேரோ வே, இந்த நோர் நேரோ வே எங்க துவங்குதுன்னு பாத்தீங்கன்னா எம் பிளேன்ல தான் துவங்குது. இந்த எம் பிளேன்ல துவங்கப்படுகிற இந்த நேரோ வே எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கே பிளேன்ல போயிட்டு எண்ட் ஆகுது. இந்த என் பிளேன்ல நம்ம எந்த ஒரு நிலைமையில இந்த ஒரு நேரோவேல நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா, எப்ப நம்ம இந்த டேபர்நாக்கிள்குள்ள நம்ம போறோமோ அப்பதான் நம்ம இந்த நேரோவேல என்டர் ஆகிறோம். இந்த அருமையான தெய்வீக திட்டத்தை தேவன் நம்மளுடைய கண் முன்பாக வைத்திருக்கிறார். எப்ப நம்ம அந்த டேபர்நாக்கிள்குள்ள போலானா, எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபடியை உணர்ந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் முன் வருகிறோமோ, அன்னிலிருந்து தேவன் நாம் இந்த ஒரு டேபர்நாக்கிள்குள்ள என்டர் ஆகிறத தேவன் சொல்றாரு. எப்ப நம்ம அந்த தண்ணியில நிக்கிறோமோ, அந்த தண்ணியில நிக்கும் போது பாதி தண்ணியில இருக்கும், பாதி தண்ணிக்கு மேல இருக்கும். அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இதுவரைக்கும் நான் பாதி உலகத்தோடு இருந்தேன், பாதி உலகத்துக்கு மேல இருந்துச்சு, பாதி நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், இன்னிலிருந்து நான் முழுவதுமாக நான் உங்களுக்குள்ள மூழ்க போகிறேன் ஒரு அடையாளப்படுத்துகிறது. என்றைக்கு நாம் முழுவதுமாக மூழ்கினோமோ அன்றைய நாளில் இருந்து இந்த ஒரு நேரோவே என்டர் ஆகுது. இந்த நேரோ வேல நம்ம வரோம். இந்த நேரோ வேல நம்ம வரும்போது இங்க நம்ம உள்ள போயிட்டோம்னா உலகம் நம்மளுக்கு டோட்டலா கவர் ஆயிடும். அங்க ஒரு விண்டோவோ டோர்ஸ் எதுவுமே கிடையாது, முழுவதுமா கவர் ஆயிருக்கும் டேபர்நாக்கிள். அந்த டேபர்நாக்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருட்களை நம்ம பார்த்தாக்கா முழுவதும் பொன்னினால மூடப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம எப்ப அந்த நேரோ வேல என்டர் ஆயிரமோ அந்த தெய்வீக சாயல் நமக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் அனைத்தும் ஒரு தெய்வீக ஒரு பிள்ளையாக நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அவிதமாக துவங்கப்பட்ட வாழ்க்கை அது எங்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இது கே பிளைன்ல போயிட்டு முடியும். கே பிளைன் எங்க இருக்குதுன்னா, இது தேவனுடைய நிலைமை, பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய அழியாமையும் மகிமையும் கனத்தையும் அது நமக்கு காண்பிக்கிறது. சோ பிதாவாகிய தேவன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று நான் பார்க்கும்போது அவருடைய நிலைமையை நான் விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சில வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வாசம் செய்கிறார். வடப்புறம் என்பது மகாராஜாவின் நகரம் என்று சங்கீதம் 48:2 நம்ம படிக்கிறோம். இந்த வடப்புறம் எங்க இருக்கிறது என்று நான் பார்க்கும்போது, பாருங்க இது நம்மளுடைய பூமி, நம்மளுடைய பூமி பாருங்க இது இப்படி இருக்குது. நம்மளுடைய பூமியில நீங்க பாத்தீங்கன்னா இதுல முக்க பாகம் தண்ணி, இதுல கால் பாகம் தான் லேண்ட். அந்த கால் பாகத்தில் நீங்க குறிப்பாக 750 கோடி ஜனங்கள் ஜீவிக்கிறோம். அதுல அநேக பாகங்கள் வனாந்தரமாகவும் வட்டாந்தரியமாக இருக்குது. கொஞ்சம் தாங்க இவ்வளவு பெரிய இந்த ஒரு பூமி. நாம பாருங்க ஒரு இடத்துல இருந்து நின்று பார்த்தா முழு பூமியை பார்க்க முடியாது, அவ்வளவு பெருசா இருக்குது இந்த பூமி. இந்த பூமி நம்மளுடைய சூரியனுக்கு முன்பாக எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, பாருங்க இது நம்முடைய சூரியன். பாருங்க இங்க இருக்க ஒரு டாட் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாட், இந்த டாட் தான் நம்மளுடைய பூமி. யோசித்து பாருங்க, அப்ப இந்த சூரியன் நம்மளுடைய பூமியை காட்டிலும 10,000 மடங்கு பெரியதாக இருக்குதுன்னு சொல்றான். 10,000 times பெருசா இருக்குதுங்களா நம்மளுடைய சூரியன். பாருங்க இந்த பூமி பாருங்க, ஒரு டாட், ஒரு கடுகு போல இருக்குது. இந்த ஒரு சூரியன் இந்த ஒரு சூரியனும் இந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும் எங்கே இதை அமைந்திருக்கிறது அப்படி பார்த்தாக்கா ஒரு கேலக்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கேலக்சி நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்சி, ஸ்பைரல் கேலக்சி. இந்த கேலக்சியில இங்க பாருங்க ஒரு ஏரோ மார்க் இருக்குது, ஆனா ஒரு புள்ளி கூட இல்ல. நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா நாம் பார்த்த அவ்வளவு பெரிய அந்த சூரியன் இந்த மில்கி வே கேலக்சியில ஒரு சின்ன டாட் கூட கிடையாது. அப்ப யோசித்து பாருங்க இந்த மில்கி வே கேலக்சி எவ்வளவு பெருசு இருக்கும். இதனுடைய டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது 10,000 லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒளியானது இங்க பரப்பிட்டு இருந்தாக்கா இங்க எண்ட் ஆகிறதுக்கு 10,000 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளியானது ஒரு நிமிடத்திற்கு 186,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அந்த வேகத்தில் போனாக்கா இதை முடிக்கிறதுக்கு 10,000 ஒளி ஆண்டுகள் ஆகும். அப்ப இந்த மில்கி வே கேலக்சி எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இந்த மில்கி வே கேலக்சி இது எங்க அமைந்திருக்கிறது ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க ஒரு படம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இது மில்கி வே கேலக்சி, இது சுற்றி இருக்கக்கூடிய அநேக கேலக்சி. இது வந்து ஒரு சின்ன டாட், இந்த ஒரு அண்ட சராசரத்துல ஒரு புள்ளி வச்சாக்கா அந்த புள்ளியில நீங்க பாத்தீங்கன்னா 100 கோடி கேலக்சி இருக்குதுன்றாரு. இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி இவ்வளோ கேலக்சிஸ் இருக்கு. இந்த கேலக்சியில நம்ம கொஞ்சம் பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா பாருங்க, இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்க வேணா அப்புறமா நீங்க பாருங்க. பாருங்க இது வந்து அபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்ல இருந்து சில பிக்சர்ஸ் நமக்கு இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்குதுங்க. அப்படி பார்த்தா பாருங்க இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேலக்சிஸ் இருக்குதுங்க. கொஞ்சத்தான் இது ஒரு சின்ன டாட், இது இவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு யூனிவர்ஸ்ல எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது அப்படி நம்ம பார்த்தா வருங்க. ஒரு சின்ன டயக்ராம் நம்ம இங்க பண்ணிருக்கிறோம் பாருங்க. இது வந்து பூமி, சோலார் சிஸ்டம். இது இந்த சோலார் சிஸ்டத்துல ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளுடைய பூமி. இந்த சோலார் சிஸ்டம் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில ஒரு சின்ன புள்ளி தான் இந்த சோலார் சிஸ்டம். இந்த ஒரு சின்ன புள்ளியா இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம், இது போல அநேக சூரியன்கள் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் இங்க கேலக்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அநேக சூரியன்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் கேலக்சி. இந்த மாதிரியான கேலக்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளியில பாருங்க நிறைய கேலக்சிஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன புள்ளி வச்சா இங்க எவ்வளவு கோடான கோடி கேலக்சிஸ் சொல்றாங்க பாருங்க. இது யூனிவர்ஸ், இது சுத்திலும் யூனிவர்ஸ் அப்படி எடுத்துட்டா அதுல ஒரு சின்ன டாட்ல எவ்வளவு கோடி கேலக்சிஸ் இருக்குது. அந்த கேலக்சிஸ்ல ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளுது, அதுல ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், அதுல ஒரு சின்னதான் நம்மளுடைய பூமி. அந்த பூமியில 700 கோடி ஜனங்கள் அப்படி எடுத்து பார்த்தாக்கா இன்னைக்கு தூத்துக்குடியில உட்கார்ந்து இருக்கிற நம்ம நாம அங்க ஒரு புள்ளி போட்டு காண்பிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இருப்பிடம் எது? எங்க இருக்கிறார் தேவன் அப்படி நம்ம பார்த்தோம்னா பாருங்க நீங்க அது ஒரு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இதுல ஒண்ணுமே தெரியல. ஓகே பாருங்க, இது நீங்க அப்புறமா நீங்க கிட்ட வந்து நீங்க பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இடத்துல இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு படம் இருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இது பரவாயில்ல, இது நீங்க அப்புறமா கூட காமிங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா இந்த டாட்ஸ் இருக்குது பாருங்க. நம்மளுடைய பூமி, சோலார் சிஸ்டம், இதுல இருக்கக்கூடிய சூரியன் பாருங்க, ஒரு சின்ன டாட் தான் இந்த நம்மளுடைய சூரியன். இது மாதிரி பெரிய 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 சூரியன்கள் இருக்குது நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில. நம்மளுடைய மில்கி வே கேலக்சி பாருங்க எப்படி இருக்குது, இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் இது. அடுத்து நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த கேலக்சிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்ந்த கிளஸ்டர் சொல்றோம், அது பாருங்க இங்க இருக்குது. இந்த கிளஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன டாட்டு பாருங்க. இவ்வளவு பெருசு இருக்குங்க யூனிவர்ஸ், இவ்வளவு பெருசு இருக்குது. தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது வடப்புறங்கள் அவருடைய குடியிருப்பு. பிரதர் ரசல் இங்க சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருனாக்கா அந்த ஒரு நார்த் தான் வந்து அவருடைய ரெசிடென்சின்னு சொல்லிட்டாரு, அவர் இருக்கக்கூடிய இடம். தாவீது சொல்லும் போது இது மகாராஜாவின் நகரம், இது நார்த் பிளியாடிஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாருனா தேவனுடைய இருப்பிடம் அங்க இல்ல, அந்த பிளியாடிஸ் அந்த ஸ்டார் மூவ் ஆகாத ஸ்டார்ஸ் நம்ம பாக்குற 7 sisters சொல்றோம். அந்த மூவ் ஆகாத ஸ்டார்ஸ் சுத்தி தான் மற்ற கிரகங்கள் எல்லாம், மற்ற கேலக்சிஸ் எல்லாம் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்குது. நம்ம இந்த காம்பஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நார்த் காமிக்கும், இந்த மூவ் ஆகாத அந்த ஸ்டார்ஸ் காமிக்கும். அதை சுற்றி அனைத்து ஓடிட்டு இருக்குது. அது போல பிதாவாகிய தேவன் அந்த வல்லமை பத்தி பேசும்போது இது சொல்றார், இதெல்லாம் அவருடைய படைப்பு. அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். மார்ச் மேடையில் அப்போஸ்தலன் பவுல் பேசும்போது இது அவருக்குள் இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்குள் இருக்கிறது அப்படி சொல்ற தேவன் இதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அதுதான் கே பிளேன், தேவனுடைய இருப்பிடம், அழியாமை, மகிமை அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரோவே என்று சொல்லும் போது ஏதோ நம்மளுடைய மனதை அடக்கி வர்றது இல்லைங்க. தேவன் இந்த புது சிருஷ்டியை உண்டாக்கி இந்த புது சிருஷ்டிக்கு எந்த நிலைமையை கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கும் போது தேவன் எதையுமே யோசிக்கலீங்களா? இந்த புது சிருஷ்டிக்கு நான் வந்துட்டு தூதர்களுக்கு அங்க தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில வைக்கலாமா, இல்ல இயேசுக்கும் பிதாவுக்கும் இடையில வைக்கலாமா, எந்த ஒரு முடிவு அவர் யோசிக்கலீங்களா? என்னுடைய ஸ்தானத்தை நான் கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு புது சிருஷ்டிக்கு. அப்படி அந்த புது சிருஷ்டி உருவாகி வரும்போது தேவனுடைய ஸ்தானத்தை பெறுகிறவர்களாக அவர்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு பெரிய அழைப்பு தான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அழைப்பை நம்மளுடைய கண் முன்பாக தேவன் வைத்திருக்கும் போது நம்மளுடைய ஜீவிதம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை எண்ணி பார்க்கும் போதே அவர் அந்த அளவுக்கு தன்னை கீழ்படுத்திக் கொண்டார், தாழ்மைப்படுத்திக் கொண்டார். அவ்வளவு அவர் கீழே வந்தார், அவங்களுடைய வாரை அவிழ்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை என்று. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மகிமையும் கனத்தையும் நம் கண் முன்பாக வைத்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய தகுதிகள் எவ்வளவு இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய சத்தியத்தை பற்றியும் சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய தகுதியை எந்த அளவுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும்? யோவான் ஸ்நானகன் அவர் இங்க அவரை பத்தி நினைச்சு பார்க்கும் போது அவருடைய உணவு உடை கூட ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ரொம்ப எளிமையாக இருந்துச்சுன்னு சொல்றாரு. அவர் அந்த ஒரு ஒட்டக மயிர் ஆடையை அணிந்து கொண்டு அங்க வெட்டுக்கிளி தேன் தான் சாப்பிட்டாரு. அவ்வளவு ஒரு சிம்பிளா இருந்துச்சு அவருடைய அந்த உணவும் உடையும். இன்றைக்கு நாம பிரதர் ரசல் கூட சொல்லும் போது ஒரு புது சிருஷ்டியினுடைய உணவு கூட எப்படி இருக்குன்னா ரொம்ப பிளெயின் ஃபுட் இருக்கணும், ரொம்ப ரிச் ஃபுட் கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அப்படி தகுதிப்படுத்திட்டு இங்கே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள்லாம் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது அவர்களுடைய வார்த்தையிலே எந்த ஒரு குற்றமும் ஒரு குறையோ யாருமே கண்டுபிடிக்க முடியலங்க. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அவர் இங்க வந்தார். இங்க வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தப்பாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெசியாவாக இங்கே வரவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு மெசியா வருவார், இந்த இஸ்ரேல் இந்த ராஜ்யத்தை அந்த ரோமர்கள் கையில் இருந்து மீட்டெடுத்து மீண்டுமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் அங்க தச்சனுடைய மகனாக அங்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்க்கல. இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர்தான் உங்களுடைய மெசியா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா இவர் தான், தச்சனுடைய மகன் அப்படின்னு சொல்லுனா எந்த அளவுக்கு வல்லமை வேணும், எந்த அளவுக்கு பலம் வேணும் யோசித்து பாருங்க. அவர் இந்த வார்த்தைகளை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் போது யாருமே மறுப்பு பேசவே இல்லை, யாருமே அவரை எதிர்த்து பேசவே இல்லை. ஒரு கேள்வி கூட அவர் கேட்கல. இவரா எங்களுடைய ராஜா, இவரா எங்களுடைய மீட்பர் அப்படின்னு யாருமே எதிர்த்து பேசினதாக அங்க இல்லை. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையை அவ்விதமாக அமைத்துக் கொண்டார். யோவான் ஸ்நானகனுடைய லைஃப் பார்த்தாக்கா அவற்றை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாக்கா அவரை எதிர்த்து பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அவருடைய வார்த்தைகள் இருந்தது, அப்படி இருந்தது. அவரை பின்பற்றி அவருடைய அப்போஸ்தலர்கள், அவருடைய அப்போஸ்தலர் நாம் எடுத்துக்கொண்டமையானால் அவருடைய போதனைகள் ஆகட்டும், அவருடைய எழுத்துக்கள் ஆகட்டும், இங்கு அநேக புத்தகங்களை எழுதினார்கள். அவருடைய எழுத்துக்களிலோ அவருடைய போதனைகளிலோ ஒரு குற்றத்தையோ ஒரு தவறையோ ஒரு மனிதன் கூட கண்டுபிடிக்க முடியாததாக இருந்தது. அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் குற்றம் எப்போதும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பரிசேயர் வேதப்பாரகர் இவர்கள் இந்த அப்போஸ்தலரை பார்த்து சொல்லும் போது இவர்கள் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டார்கள் அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்படி ஒரு விட்னஸ் கொடுத்தாங்க. அவருடைய வார்த்தைகள்ல எந்த ஒரு குறையுமே இல்லைங்களா? அவங்க பேசும்போதும் சரி, அவங்க எழுதும் போதும் சரி. இதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கூட அவர் இல்லாம இருந்தாலும் அவரிடத்தில் அந்த அநேக சந்தோஷங்களை அனுபவிக்காம இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகளும் அவருடைய எழுத்துக்களும் அநேக புத்தகங்களை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய எழுத்துக்கள்ல எந்த ஒரு தவறோ எந்த ஒரு குற்றமோ இல்லை என்று பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய தூதன், ஏழாம் தூதன் நம்முடைய ரசல் பிரதர், அவருடைய எழுத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதையும் எழுதி வச்சிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. அவர் அப்படியே நடந்து போகும்போது பேசும்போது அவர் எழுந்ததுல இருந்து இந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குதுங்க. அவர் என்ன எப்ப எந்திரிச்சாரு, என்ன பேசினாரு, எங்க போனாரு, எங்க வந்த அந்த ரெக்கார்டு இருக்குங்க. அதுல எந்த ஒரு தவறோ ஒரு குற்றமோ ஒரு தப்பான வார்த்தையோ கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அவர்கள் பேசும் போதும், அவர்கள் எழுதும் போதும், அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நான் எந்த ஒரு நிலைமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தங்களுடைய மைண்ட்ல வச்சுட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்க நடந்திருக்கிறாங்க, அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்படி அவர்களை பின்பற்றி வரக்கூடிய நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாம போயிட்டு புதிதாக ஒரு பாடத்தை தயார் செய்து படிக்கணும் பேசணுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு எழுதி வச்சிருக்காருங்க. நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் எவ்வளவு எழுதியிருக்காரு, அவருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலன் பவுல போல அநேக விஷயங்களை எழுதினவர் அவர் தான். ஒரு சில நேரங்களில் நம்ம எடுத்து படிக்கும் போது இவ்வளவு ஒரு மனுஷன் எழுத முடியுமா என்ற ஒரு கேள்வியே நமக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அவர் எழுதி இருக்கிறாருங்க. நமக்கு அநேக வால்யூம்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் பாருங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி பி நமக்கு இருக்குது, எம் இருக்குது, ஜி ஹெச் இருக்குது, என் எஸ் இருக்குது, எஸ் எம் இருக்குது, பி டி பி டி ஆர் டி ஜெட் எவ்வளவு வால்யூம்ஸ் இருக்குது நமக்கு, எவ்வளவு எழுத்துக்கள் இருக்குது. நீங்க பாத்தீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு விளக்கம் கூட நமக்கு இல்லாம இல்ல. எல்லாத்தையும் தேவன் நமக்கு முழுமையாக எழுதி கொடுத்திருக்கிறார். இவைகளை வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பேச்சுக்கள் எண்ணங்கள் எவ்விதமாக இருக்கணும். இங்க யோவான் பத்தி அங்க இயேசு கிறிஸ்து பேசும்போது இவர் மெய்தான் வரக்கூடிய அந்த ஒரு எலியா வந்தாச்சு அப்படி நாங்க சொல்றாரு பாருங்க. அது அங்க நம்ம படிக்கும் போது லூக்கா மத்தை மத்தை 17 அதிகாரம் 11-12 வசனங்கள்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று
சொல்லும்போது யோவான் ஸ்நானத்தை பத்தி சொல்லும்போது அவர் எலியா, எலியா வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துவது மெய்தான். இயேசு கிறிஸ்து வந்து மருவமலை காட்சியில் அவங்க எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் இவர் கேட்கிறார், அப்ப எலியா வந்தாச்சா? ஆமா எலியா வந்தாச்சு, வந்து எல்லாத்தையும் முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணது கரெக்டா, எலியா வந்தாச்சு, ஆனாலும் படிங்க.
ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள்.
அவ பார்க்கும் போது எலியா வந்தாச்சு, ஆனாலும் அவனை அறியாமல் அவருடைய இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இப்ப இங்க இயேசு கிறிஸ்து யோவான்ஸ்நானை பத்தி சொல்லும் போது இவர் வரக்கூடிய எலியா இவர் தான் சொல்றார். ஆக்சுவலா தேவன் வந்துட்டு எலியாவை பத்தி பேசும்போது என்ன ஒரு காரியத்தை அங்க சொல்லி இருக்கிறார் மல்கியா தீர்க்கதரிசியில் இதை பத்தி சொல்றார். மல்கியா தீர்க்கதரிசி மல்கியா 3:1-3 வசனங்கள்ல கொஞ்சம் வேகமா படிங்க.
இதோ சூளை ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிக்கிறவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் ஒன்னாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார், அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்.
இது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் சொல்றாரு. இன்னும் 4:1 நம்ம படிக்கும் போது இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அந்த கர்த்தருடைய நாள் என்று இங்க சொல்றார். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவனுடைய 2 வருகை பத்தி பேசக்கூடிய தீர்க்க தரிசனம். ஆனால் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய முதல் வருகைக்கு முன்பாக எலியா வருவாரு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய 2 வருகை பற்றி தீர்க்க தரிசனங்களே அங்க யோவான் ஸ்நானகன் செய்தாரா? ஆக்சுவலி எலியாவை பத்தி பேசும்போது எலியாவுடைய அந்த ஒரு தீர்க்க தரிசியாக வரக்கூடியவர் எப்படி இருப்பாரு, எலியாவுக்கு ஒத்த அந்த தீர்க்க தரிசி எப்படி இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து அங்க சொல்லும் போது லூக்கா 1 அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். 16-18 வசனங்கள்ல அந்த தூதனானவர் அங்க சகரியாவுக்கு வந்து சொல்றார்,
அவன் இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்துக்கும், கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார்.
பாருங்க, பார்க்கும்போது அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பே நடந்து போவான் சொல்றார். அப்ப இங்க யோவான் ஸ்நானகன் இவர் எலியாவாக இருந்தா யோவான் ஸ்நானகனுக்கு அந்த எலியாவுடைய ஆவியும் பலமும் இருந்துதான். இந்த எலியாவுடைய ஆவி என்பது என்ன என்று பார்க்கும்போது எலியாவுடைய ஆவியானது எப்படி இருந்ததுன்னா அந்த தேவனை விட்டு தூரம் சென்ற அந்த ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பணும், இது எலியாவினுடைய ஆவி. இந்த வேலைகளை அங்க யோவான் ஸ்நானகன் செய்தாரா என்று நான் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அந்த வேலையை தான் துவங்கினார். அந்த வேலையை அவர் துவங்கும் போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை சிறை சேதம் செய்ததாக நம்ம அங்க பார்க்கிறோம். அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை. இது வேலைக்காகத்தான் எங்க அவர் யோவான் தயாரானார், தயாரானார் அப்படின்னு தான் இருக்குது, அவ்வளவுதான், பிறந்தார் என்று இருக்குது. அதுக்குள்ள அவர் எங்க போயிட்டாருங்க, வனாந்தரத்துக்கு போயிட்டார். ஏன் வனாந்தரத்துக்கு போயிட்டார் எலியா? யோவான் ஸ்நானகன், யோவான் ஸ்நானகன் ஏன் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு? பாருங்க, தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர் தான் எலியா என்பதை காண்பிப்பதற்கு தத்ரூபமாக அவரை அங்க கொண்டு வராரு. எலியா எப்படி அவர் எலியா இருக்குவாரு, எலியா எங்க போனாரு, அங்கிருந்து நான் எலியாவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எலியா அங்க எங்க தன்னுடைய ஊழியத்தை கடைசியா முடிச்சாரு, அவர் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி வரல. இப்ப யோவான் ஸ்நானகன் எலியாவுடைய ஆவி உடையவனா இருக்குவான் சொல்லிட்டு தேவன் அவரை வனாந்தரத்திலிருந்து அழைத்து வருவதாக நம்ம பார்க்கிறோம். அப்படி வரும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய உடை டிரெஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு நீட்டமா ஒரு அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா யோவான் ஸ்நானகனுடைய டிரெஸ் எப்படி இருந்துச்சுங்க, அவரு ஒட்டக மயிருடைய போட்டிருந்தார், லெதர் டிரெஸ், ஒட்டக மயிர்னால ஒரு டிரெஸ் அவர் போட்டிருந்தார் நம்ம பார்க்கிறோம். இன்னும் அவருடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டுக்கிளி காட்டுத்தேனும் சாப்பிட்டாரா யோவான் ஸ்நானகன்? வெட்டுக்கிளி சாப்பிட்டாரா? வெட்டுக்கிளி சாப்பிட்டாரா இல்லீங்களா? சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாரு இல்ல, சாப்பிட்டாரு. நீங்க பார்க்கும்போது தேவன் சுத்தமான பிராணி அசுத்தமான பிராணியை பிரிக்கும் போது வெட்டுக்கிளியை சுத்தமான பிராணியை நீங்க சாப்பிடலாம் சொல்லிட்டாரு. பாருங்க, அது அது லேவியராகும் 11:22.
வெட்டுக்கிளி ஜாதியா இருக்கிறதையும்,
வெட்டுக்கிளி ஜாதியா இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் அப்படி சொல்லிட்டார். ஆகையினால அந்த வெட்டுக்கிளி தான் சாப்பிட்டு இருந்தாருங்க. அது பிரான்ஸ் மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நம்ம எப்படி இந்த பிரான்ஸ் நம்ம சாப்பிடுறோமே அது மாதிரி தான் அவர் சாப்பிட்டு இருந்தாரு, தேன் சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா அவர் வரும்போது அவருடைய டிரெஸ் எப்படி இருக்குனாக்கா ஒட்டக மயிராடை. சோ ஒட்டக மயிராடை ஏன் போட்டிருந்தாரு அப்படின்னு பாக்கும்போது அது எலியாவுடைய டிரெஸ். அது பாங்க, அது ராஜாக்கள் நம்ம படிக்கலாம், 1 ராஜாக்கள் 19:1-3.
எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசபேலுக்கு.
1 ராஜாக்கள் 19:1 பாருங்க, இங்க இருக்குது.
எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவின் இடத்தில் ஆண் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு.
இப்படி யெசபேல் சொல்லும் போது எலியாங்க என்ன பண்ணிட்டார் பாருங்க, இங்க பார்க்கும் போது அவர் வந்து அந்த யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போயிட்டான் நம்ம பார்க்கணும். அங்க வனாந்தரத்துக்கு போயிட்டார் எலியா, வனாந்தரத்துக்கு போயிட்டாரு அவ்வளவுதான். அதே போல இங்க யோவான் ஸ்நானகன் கூட வனாந்தரத்துல வராரு. தேவன் ரொம்ப தத்ரூபமா அவரை கொண்டு வந்தார் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த ஜனங்கள் எலியா வருவார் எலியா வருவார் யோசிச்சிருந்தாங்க. ஆனா எலியா எப்படி இருப்பார், எங்கிருந்து வருவார், தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, அது அவங்களுடைய மைண்ட்ல வைக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் சொல்றதை நம்பவும் இல்லை, அதை விசுவாசிக்கல, அதை கேட்கவும் இல்லை, அவங்க அதன்படி அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. அதே போலதான் யோவான் ஸ்நானகன் நாங்க வனாந்தரத்திலிருந்து வந்தார். அவருடைய டிரெஸ் பத்தி பேசும்போது கூட 1 ராஜாக்கள் 1:8 2 ராஜாக்கள் 1:8 அவர் அவன் மயிருடை தரித்து வார்க்கச்சை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் பார்க்கிறோம். இப்ப எலியானவர் மயிருடை தரித்து இருந்தார். அதே போலதான் இவர் கூட அதே மாதிரி டிரெஸ் போட்டு டிப்பிக்கலா வராரு. அதே மாதிரி வரும்போது இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ள முடியாததுனால அந்த அந்த தீர்க்க தரிசி என்ன பண்ணுங்க, கொலை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். எலியாவினுடைய ஆவியும் பலமும் உடையவரா இருந்தார், அவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்ற முடியல. ஆனா எலியாவினுடைய அந்த எலியாவினுடைய ஆவியும் பலமும் என்ன பண்ணோன்ட்டு அங்க மல்கியா சொல்லும் போது அது கர்த்தருடைய 2வது வருகையை பத்தி பிரசங்கிக்கும், பிரசங்கித்து ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பும் சொல்றார். இங்க ஒரு எலியா வந்தாரு, அந்த எலியா தன்னுடைய ஓட்டத்தை வனாந்தரத்தில் முடிச்சிட்டாரு. அதே போல அடுத்து எலியா அனுப்பினார் தேவன், அவர் வனாந்தரத்தில் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினாரு, துவங்கி சிறை செய்தத்தில் அவர் முடிச்சிட்டாரு. அவர் தேவன் எதிர்பார்த்த அந்த விஷயங்களை சொல்ல முடியல, அதுக்குள்ளேயே ஜனங்கள் அவங்களுக்கு இஷ்டப்படி அவருக்கு செய்தார்கள். இப்போ இந்த 2வது வருகை பத்தி பிரசங்கக்கூடிய இந்த எலியா வகுப்பார் யார் என்று இங்க சொல்லும் போது அவங்க தான் யாருங்க, யாருங்க எவ்வளவு அமைதல் ஆயிட்டீங்க இல்லையா, நாம தான் அந்த எலியா வகுப்பார் சொல்லும் போது. அப்ப நாம் எலியாவினுடைய வகுப்பாரா இருந்தால் அந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை எங்க நிறுத்தினாரோ அங்கிருந்து நம்மளுடைய ஊழியமானது துவங்கப்படணும். எலியாவாகிய அந்த யோவான் ஸ்நானகன் எங்க தன்னுடைய ஊழியத்தை முடித்தார் என்று பார்க்கும்போது சிறை சேதத்திலே அவருடைய ஊழியமானது தடைப்பட்டது. சிறை சேதத்திலே அவருடைய ஊழியத்தை முடித்துக் கொண்டார் என்றால் நம்மளுடைய ஊழியம் எங்கிருந்து துவங்குதுன்னா சிறை சேதத்திலிருந்து நம்மளுடைய ஊழியமானது துவங்குது. நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் தேவனுடைய சத்தியத்தை பற்றியும் பிரசங்கிக்கும் போது நாம் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிறை சேதம் என்று சொல்லும் போது நம்முடைய தலை யோசிக்கிற பிரகாரமாக அல்ல. நாம் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று முழு விவரமும் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய தூதர்களை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் தேவனே தேவனே அப்பா அண்ணா என்று நம்ம கூப்பிடுறோம், ஆனா நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதனை நாம் மறந்து விடுவோம். நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பு தூதனை கொடுத்தார், அவரை நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தூதன் நம்முடைய சகோதரர் ரசல், அவர் முழு விவரத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நைட்டு பகல் ரெண்டு அவர் மூணு அவர் தான் தூங்கி இருக்கிறார். எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும், நான் என்னெல்லாம் காரியங்கள் எழுதி கொடுக்கணும், என்ன காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும், எல்லா விவரங்களையும் அவர் எழுதி வச்சுட்டாரு. அப்போ பவுல் சொல்றது போல தேவன் எனக்கு கொடுத்த காரியங்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அதே போல இங்க அவருடைய தூதனாகிய நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் எல்லா காரியத்தையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் படிக்கிறவர்களாக மாத்திரம் இராதபடிக்கு அந்த வார்த்தைகளின்படி நாம் செய்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் சிந்திக்கிறவர்களாக நாம் இருந்தாலே மாத்திரம்தான் நாம் அவருடைய அந்த ஒரு தூதனாகவும் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய அந்த எலியா வகுப்பாராக நாம் இருக்க முடியும். அந்த எலியா வகுப்பாராக இருக்க வேண்டுமானால் எப்படி யோவான் ஸ்நானகன் தன்னை தயார்படுத்திக் கொண்டாரோ அதே போல நாம் கூட தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே சொல்லும் போது அவருடைய வருகை வரும்போது மெசியா மனவாட்டு மனவாளனுடைய வருகை வரும்போது மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டால் அப்படி சொல்றார். இப்ப மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கணும், நாமே நாமே ஆயத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய குணங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீர அங்கமாவதற்கு, அவருடைய மனவாட்டி ஆகிறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தில் வார்த்தைகளை பேசுறதற்கு, மகிமையுள்ள அந்த ராஜாவை நாம் இப்ப அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த முதல் வருகையில் இயேசு கிறிஸ்துவே மெசியாவை அறிமுகப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றால் மகிமையடைந்த ராஜாவை அறிமுகப்படுத்துகிற நாம் நம்மை எந்த அளவுக்கு தாழ்த்த வேண்டும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் நடக்கைகள்ல ஒரு குற்றமோ ஒரு தவறோ இருக்கக்கூடாது என்று தேவன் நம்மை இங்கே எச்சரிக்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்த அந்த ஒரு யோவான் ஸ்நானகனுடைய முடிவை நம்ம பார்க்கும் போது அவர் அவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏற்படுவாய் என்று தேவன் அழைக்கிறார். ஆனா அந்த பெரிய தீர்க்கதரிசி ஒரு அரண்மனையிலே வாழவில்லை, அரண்மனையின் சிறைச்சாலை தான் அவருடைய வாழ்க்கை. அந்த அரண்மனையின் சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட இந்த ராஜாவுடைய தவறை தான் எடுத்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். சாகிற வரைக்கும் நீ செய்யறத தப்பு என்று சொல்லி அந்த சத்தியத்தை அவரே சொல்லிக் கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில அவருக்கு என்ன நடந்தது, அந்த ராஜாவின் முன்பாக அந்த ஒரு ராஜ குமாரி வந்து அந்த நடனம் ஆடும் போது ராஜா அதிலே மயங்கி உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் போது அப்ப என்ன சொல்லிட்டாங்க, எங்க அம்மாவை போய் நான் கேட்டு வரேன். அம்மா என்ன சொல்லிட்டாரு, யோவான் ஸ்நானனுடைய தலை வேணும். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய சத்தியத்திற்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கும் போது இந்த கடைசி காலத்தில் நம்மளுடைய தலை கூட நாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நம்மளுடைய மனது எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் யோசித்து பாருங்க. முதல் அங்க யாக்கோபே தலையை எடுக்கும் போது அங்க யாக்கோபு எந்த அளவுக்கு அவர் துணிகரம் உள்ளவராக தன் தலையை கொடுத்திருப்பார் தேவனுடைய ஊழியத்திற்காக. அங்க யோவான்ஸ்னுடைய தலை எடுக்கப்பட்டது அவர் உண்மை சொன்னதற்காக, தேவனுடைய சத்திய ஊழியம் செய்ததற்காக அவருடைய தலை எடுக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் ஸ்தேவான் அங்கே பேதுருடைய தூதனானவர் அவரை மீட்டுக் கொண்டார், அவர் சிறையிலிருந்து மீட்டெடுத்து போனார். ஆனா யாக்கோபுடைய தூதனானவர் என்ன பண்ணியிருந்தார் அவர் தலை எடுக்கும் போது, யாக்கோபுடைய தூதனானவர் அதற்கு தேவையான திடமனதை அவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு நாமக்கு கூட தேவன் ஒரு தூதரை கொடுத்திருக்கிறார், அந்த திடமனதை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்திற்கு சாட்சியான பிள்ளைகளாக இருக்கிறோம், ராஜ்யத்திற்கு சாட்சி கொடுக்க வேண்டிய பிள்ளைகளாக நாமே ராஜ்யம் வந்துவிட்டதா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக நாம் அந்த வகுப்பாராக இருக்க முடியாது. இந்த கடைசி காலத்திலே ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய மகிமையை நம்மளுடைய கண் முன்பாக வைத்திருக்கிறார். இந்த மறு மகிமையை இங்கு பெறப்போகிற நாம், அந்த மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவை வரவேற்கக்கூடிய, அறிமுகப்படுத்தக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும்? அநேக முன் உதாரணங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த முன் உதாரணங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிற நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி தேவன் எதிர்பார்க்கும் ஒரு பாத்திரமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற, அவருடைய சரீரத்திற்கு ஏற்ற சரீர அங்கமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.